இஸ்ரவேலின் தேவனே, சபைகளின் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்பதை சபையிலே நினைக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒருவராலும் தேடப்படாமல் நாம் இருந்த பொழுது, பாவிகளாய் இருந்த பொழுது, ஆண்டவரே மதிக்கப்படாதவர்களாய் இருந்த பொழுது, நீர் எங்களை நினைத்தீர், எங்களை கண்டுகொண்டீர், எங்களுடைய கரங்களை பிடித்தீர் என்பதை நாம் நினைத்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்து இறங்குவதற்கு உலாவுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவரீர் எங்களை நினைத்து எங்கள் மத்தியிலே இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்துகிறபடியினால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விரும்பி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஆராதனை செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. உம்முடைய கரத்துக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன், பலன் இல்லாதவர்களுக்கு பலம் கொடுக்கிற தேவன், தைரியம் இல்லாதவர்களை தைரியப்படுத்துகிற தேவன், ஆட்டி தேட்டி கட்டி சுகப்படுத்துகிற தேவன், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா 9:62 வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 9:62 நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா.
அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற இவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார்.
ஹல்லேலூயா. கடந்த முறை நான் பாட்டு செய்திருந்திய கொஞ்சம் பிற்பகுதி இருக்கிறது, அதை நான் பாட்டு கடந்து செல்லாம் சொல்லி கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே தொடர்ந்து ஓடுங்கள் என்ற தலைப்பிலே நான் போன முறை பேசினேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொன்ன சில காரியங்களை எடுத்து வைத்து பாரமானவர்களை தூக்கி எறிந்துவிட்டு, ஹல்லேலூயா, முதிர்ந்தவர்களாகிய தேர்ந்தவர்களாகிய நாம் எப்படி ஓட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொன்னதை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சில காரியங்களை நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு சிலர் கர்த்தருக்குள்ள ஓடிய ஓட்டத்தை நாம் கவனித்து பார்த்து கடந்து செல்லாம் சொல்லி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன். ஹல்லேலூயா. கலப்பையின் மேலே கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிற ஒரு மனுஷன் தேவ ராஜ்யத்திற்கு எப்படிப்பட்டவன்? தகுதியற்றவனாய் இருக்கிறான். அதில் என்ன அர்த்தம்? ஊழியத்தை செய்ய வந்துவிட்டு, ஊழியத்தை ஒப்புக் கொடுத்து விட்டு அதை செய்யாமல் இருப்பது, அது தொடர்ந்து ஓட்டம் அல்ல, அது நிறுத்தப்படுகிற ஒரு நேரம். அதனாலே கலப்பையில கை வைத்து விட்டு பின்பாக திரும்பி பார்க்கிறவன் தேவராட்சியத்துக்கு தகுதியற்றவன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள் வசனத்தை. நாம் நம்முடைய ஓட்டத்தில், நான் கடந்த முறை சொன்னேன், எல்லாரும் நாம் ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம், எல்லாரும் விசுவாச ஓட்ட பந்தயத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம், எல்லாரும் தேவனுக்கு என்று சொல்லி பிரயாசப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். அநேகர் இந்த ஓட்ட பந்தயத்தை ஊழியத்துக்கு மாத்திரம் ஒப்பிட்டு பேசுவார்கள். அல்ல, விசுவாசத்தோடு தொடக்கிறவரும் முடிக்கிறவரை நோக்கி ஓடுங்கள், விசுவாசத்தோடு செயல்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தேவனுக்கு என்று, தேவன் உங்களுக்கு தெரியுமா, ஊழியத்திலே ஆரம்பம் விறுவிறுப்பாயிருக்கும். ஒரு ஊழியத்தை செய்யாத ஒருவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிற பொழுது சந்தோஷமாக இருப்பார்கள். நான் தப்புன்னு சொல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட நாட்காலங்களை கடந்து நாம் வந்திருக்கிறோம். ஊழியம் என்பது கர்த்தருக்கு நாம் செய்கிறோம், தேவனுக்கு நாம் செய்கிறோம். ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுது சந்தோஷமாய் அதில் நாம் நிற்கிறோம், சந்தோஷமாய் ஓடுவதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி நாம் நிற்பது அல்ல. நான் பின்னுக்கு வருகிற பொழுது சில காரியங்களை கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆரம்பம், ஊழியத்தின் ஆரம்பத்தை விட ஊழியத்தின் முடிவு மிகவும் முக்கியம். விசுவாசத்தின் ஓட்டத்தின் ஆரம்பத்தை தவிர விசுவாசத்தின் முடிவு, ஏனெனில் அவர் வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? இயேசு வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? இன்றைக்கு சபைகள்ல விசுவாசமானது நிலைத்திருக்க ஜெபம் பண்ண வேண்டும். அடிக்கிற காட்டிலே பதர்களை போல ஜனங்கள் பறந்து விடுகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள், தேவனை விட்டு விலகி விடுகிறார்கள், ஏதோ காரணங்களை சொல்லி விடுகிறார்கள். ஆனால் விசுவாசம் இருந்தால் தேவனை நாம் தேடுவோம். ஆகையினாலே கலப்பையில கை வைப்பது, ஊழியத்தில் கை வைப்பது, ஒரு காரியத்தை செய்கிறது, திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, வேணாம், இது செய்ய முடியல. ஒரே காரியத்தை பல வருஷங்களாய் செய்தால் ஒரு சிலருக்கு போர் அடித்து விடும் பாருங்க. ஒரே காரியம், ஒரே வேலையை தான் செய்ய சொல்லுகிறார்கள் சர்ச்சில், ஒரே ஊழியம் தான். இது எப்படி செய்வது? காலகாலமாக கிறிஸ்து வரும் வரைக்கும் அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதனால் பின்னிட்டு பாராதிருங்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்காக இதை நான் விசேஷமாய் பேசுகிறேன். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி நடக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்திலே கை வைத்து விட்டு அதை கைவிடாதிருங்கள், அதை விட்டுவிடாதிருங்கள். ஏற்ற நேரங்களை செய்வதற்கு ஏற்ற விருப்பமில்லாத நேரங்களை விட்டுவிடுகிற மாதிரி ஒரு ஒரு ஓட்டத்திலே நாம் இருந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஓட்டப்பந்தயத்தை குறித்து நான் போன முறை பேசினேன். ஓடுகிறவர்கள் இடையிலே, அதுக்கு பின்னுக்கு வருகிறேன், இடையிலே நாம் நிற்க முடியாது. எந்த ஓட்டப்பந்தயத்திலும் அது ரூல்ஸே கிடையாது. ஓடவே ஓடுகிறவர்கள் நாம் நிற்க முடியாது. ஆகையினாலே நாம் நம்முடைய ஊழியத்தை செய்யாமல் விடுகிற பொழுது, நாம் நம்முடைய வேலைகளை சரியாக செய்யாமல் விடுகிற பொழுது தேவராட்சியத்துக்கு தகுதியற்றவளாய் மாறுகிறோம். விளங்குறதா? இது எல்லாருக்கும் உரிய வசனம், எனக்கும் சரி உனக்கும் சரி. நான் கூட என்னுடைய ஊழியத்தை விருப்பமான நேரத்துக்கு பாஸ்டர் இந்த முறை நான் செய்யல, அடுத்த முறை செய்யறேன், எனக்கு வேணாம் இந்த முறை வேணாம், அடுத்த முறை வேணாம் என்று சொல்லி நமக்கு தேவையான நேரங்களை தேர்ந்தெடுக்க முடியாது. அவர் சொல்லுகிற பொழுது ஓகே பாஸ்டர் அதை செய்யறோம், அப்படித்தான் நம்முடைய ஊழியம் போகிறது. ஒரு நாள் நம்முடைய ஊழியத்தை நாம் இல்ல பாஸ்டர் இது இன்றைக்கு இல்லாது, நாளைக்கு எனக்கு இன்னைக்கு நல்லா இல்லை, என்னுடைய மூட் சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலையை நினைத்து ஊழியம் செய்ய முடியாது. ஓ, சூழ்நிலைகளை யோசித்து ஊழியங்களை நிறைவேற்ற முடியாது. ஆகையினாலே கலப்பையில கை வைத்தால், ஊழியத்தில் கை வைத்தால், தேவர் ராஜ்யத்துக்கு என்று ஏதாவது ஒன்று செய்வதற்கு நம்மளை ஒப்புக்கொடுத்தால் அதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதை பின்னிட்டு பார்த்தால், அதை விட்டுவிட்டால் நாம் தேவராட்சியத்துக்கு தகுதியற்றவர்களாய் மாறுகிறோம். ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன், தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். இப்பொழுது நாம் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ரெண்டு தீமோத்தேயு, எஸ் ரெண்டு தீமோத்தேயு 4:5 வசனத்தில் இருந்து வாசிக்க நாம் கேட்போம். 5 நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. 5
எல்லாவற்றிலும் மனத்தள்ளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வாக்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்த
கடைசி நாட்களிலே, அவர் மறிக்கிற நாட்களிலே, அவர் சாகிற நாட்களிலே அவருக்கு கொடுத்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? தீமோத்தேயுக்கு அவர் சாகிற நாட்கள் கொடுத்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தீமோத்தேயுக்கு அவர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிருந்து ஓடு. மனதில் தெளிவுண்டு இருக்க வேண்டும். மனதை அங்கலாக்கி விடுவது தேவ பிள்ளைகளுடைய ஓட்டத்திற்கு அழகல்ல. மனதை அங்கும் இங்கும் அங்கலாய்க்க விடுவது, வருகிற கதைகளுக்கு விடுவது, அடிக்கிற காத்துக்கு விடுவது, சொல்லுகிறதுக்கு விடுகிறது, போகிறதுக்கு விடுவது, ஒரு நிதந்தர நிலைமை. இதை கொஞ்சம் மேலே சொன்னார், ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட இருதய மனம் இருப்பது நல்லதல்ல. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தின் நாட்களிலே தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார், மனதில் ஒரு தெளிவுள்ளவனாயிரு, தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, அங்கலாக்காத, அங்கும் இங்கும் மனதை அலக்கழிக்க விடாத. இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் மனதை அங்கலாய்க்க விடுவது அவருடைய விசுவாச ஓட்டத்துக்கு பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தங்கள் மனதை போகிற வழியில் விடுவது, மனதை கட்டுப்பட்டு தெரிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய விசுவாச ஓட்டத்திலே பங்குள்ளவர்கள், எது சரியானது, எது தகுதியானது, எது ஏற்றது என்பதை மனதிலே திட்டமிட தெரிய வேண்டும். அலையக்கூடாது, மனம் அலைந்து தெரியக்கூடாது, தெளிந்த மனம். தீமேத்தியுவே உனக்கு இருக்க வேண்டும். தீமேத்தியுடைய வாழ்விலே அதை கண்டு அதுக்கு புத்தி சொன்னாரோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மரண தருவாயிலே அப்போஸ்தலனாகிய தீமேத்தியுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று, தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. மந்த நிலைமை விசுவாசிகளுக்கு நல்லதல்ல. மந்த நிலைமை எதையும் தூக்கி தலையில போட்டுக்கொண்டு இருப்பது மந்த நிலைமை. விசுவாசம் என்பது அதில் தெளிந்த புத்தி இருக்க வேண்டும், கூர்மையா இருக்க வேண்டும். மந்த நிலைமையில இருந்து தேவராஜ்யத்தை கட்டுவது நமக்கு நல்லதல்ல, அது நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும், நம்மளை ஓட முடியாமல் பண்ணிவிடும். அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் காலம் சென்று கடந்து போகிற நாட்களிலே புத்திமதி ஆகிய சொல்லுகிறது ஒன்று ஒன்று என்னவெனில், ஏதாவது சொல்லி இருக்கலாம், அடியப்பா 10 சபையை கட்டு, 15 ஊழியக்காரனை எழுப்பு, நான் செய்ததை விட நீ ரெட்டிப்பா செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அவன் என்ன சொல்றாச்சுன்னா, தெளிந்த புத்தி, மன தெளிவுடக்கு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீ ஓடுவது கஷ்டமாயிருக்கு. நான் நம்புறேன் கர்த்தருக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் மனதிலே தெளிந்த தன்மையோடு ஊழியம் செய்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்க முடியாது, இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்க முடியாது. அதை கொடுத்து விட்டு அடுத்ததாக என்ன சொல்ற, சீக்கிரம் போவேன் இல்லையா, பறந்து போயிடலாம் இல்லையா, அங்கட வாசிங்கள தீங்கு. அடுத்தது மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி. எனக்கு இதை வாசித்து விட்டு, இதை வாசித்து விட்டு யோசித்தேன், ஒரு முதிர்ந்த ஊழியக்காரன், அப்போஸ்தலர் கிறிஸ்துவுக்கு பின்பதாக வல்லமையாக பாவிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொன்னா இன்றைக்கும் தெரியாதவர்கள் ஒருவர் இல்லை. அவன் தன் ஊழியக்காரனுக்கு சொல்லி கடைசியாக சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, நீ தீங்கு அனுபவி, நீ பாடுகளை அனுபவி. எனக்கு விளங்கவே இல்லை, உனக்கு வருகிற பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். கடந்த ஆராதனையிலே பாஸ்டர் பாடுகளை குறித்து பேசினார், அருமையானது, நல்லது. ஹல்லேலூயா. தாவீதை குறித்தும் பேசினார், நான் தாவீதை குறித்து கேளினிலே கொஞ்சம் பேசிவிட்டு வந்தேன். எனக்கு சந்தோஷமா இருந்தது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறதை நினைத்து. ஆகையினாலே என்னவெனில், தீங்கை அனுபவிக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும், தீங்கை புறக்கணிக்கிறவனாய் இருக்க கூடாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, தீங்கை அனுபவிக்க விருப்பமே கிடையாது. தீங்கு என்று சொன்னா விருப்பமே கிடையாது. தீங்கு எப்படி வரும் சொல்லி நமக்கு சொல்ல முடியாதப்பா. தீங்கு பல விதத்திலே வரும், பல வர்ணத்திலே வரும், பல நோக்கத்திலே வரும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா, அனுபவி. எதை, தீங்கை அனுபவி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லவில்லை, நீ 10 பேரை எழுப்பு. எப்படி எழுப்பு, முழங்கால்கள் முடங்கி போயிருக்கிற 10 பேரை எழுப்பு, அசாதாரணமான அற்புதத்தை செய். இன்றைக்கு அப்படித்தான் இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் ஊழியர்களுக்கு எப்படி சொல்றீங்க, பாரு நீ என்னை விட வல்லமையாய் பாவுக, நீ வல்லமையாய் செயல்பட வேண்டும், நீ பெரிய பெரிய சபைகளை கட்ட வேண்டும், நீ ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றார் தெரியுமா, நீ தீங்கு அனுபவி. ஆச்சரியமா இல்ல, ஆச்சரியமா இல்ல. நீ ஓடு, உன் ஓட்டத்தில் நான் கொடுக்கிற புத்திமதி என்னவெனில், நீ தீங்குகளை அங்கீகரி, தீங்குகளை அனுமதி, தீங்குகளை ஏற்றுக்கொள், அதன் ஊடாக கடந்து செல். தீமைத்து என்ன யோசிச்சாரோ எனக்கு என்ன தெரியாது. மரணத்தருவாயில போற நீ அப்பா, நான் நல்ல வார்த்தைகளை சொல்லி நீ ஆசீர்வதிக்க வேண்டாமா? உன் ஊழியம் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டாமா? இதை இல்லையா கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பார்ப்பார்கள், அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார் எனில், நீ தீங்கை அனுபவி, கர்த்தருடைய நாமத்தில் அதை அனுமதி, அதை ஏற்றுக்கொள். இதை வாசித்த பொழுது, இதை சிந்தித்த பொழுது யோபனுடைய வாழ்க்கை எனக்கு கண்முன்பாய் ஓடியது. அவனுக்கு வந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அவன் அங்கீகரித்தான், ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லலாம். தள்ளிவிடவில்லை, தூக்கி எறிய நினைக்கவில்லை, பேச நினைக்கவில்லை. அதை அங்கீகரிப்பது, ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு சிலுவை நமக்கு மீது வைக்கப்படுகிற பொழுது அதை கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அங்கீகரிக்க பழகிக் கொள்ள வேண்டும். புறக்கணிப்பது வேண்டாம். ஒரே ஆசீர்வாதம் தான் விசுவாசிகளுக்கு, ஒரே நல்ல வார்த்தைகள் தான் சொல்ல வேண்டும். நாம் நிற்கிற காலம் பெரிய காலம், பொல்லாத காலம், இருட்டின் காலம். ஆனால் விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, ஏன் ஊழியர்களுக்கும், நீ உற்சாகமாகிறே, நீ உற்சாகம், உன்னை கர்த்தர் நடத்துவார், உன்னை வல்லமையாய் நடத்துவார், உன்னை தூக்கி விடுறேன், தூக்கி விடுறேன். இதுதான் ஊழியமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தூக்கி விட்ட வடிவம் என்ன? நீ தீங்கு அனுபவி, நீ தீங்கு அனுபவிப்பா. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்திலே பாஸ்டரோடு, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனோடு பேசின பொழுது, அவர் எனக்கு என்ன, நீ வசனத்தின்படி ஊழியம் செய்யறா, ஊழியம் செய்யலாட்டி செய்யாது விளங்குறதா, நீ வசனத்தின்படி ஊழியம் செய், அவர்களை பார்த்து ஊழியம் செய்யாத. ஸ்டான்லி அவர்கள் எழுதுகிற பொழுது இந்த புத்தகத்தில் எழுதினார், மற்றவர்களை பார்த்து அவர்களை போல ஊழியம் செய்யாத. அவர் அப்படி செய்கிறார், அதனால நான் செய்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தனிப்பட்ட விதத்தில் எப்படி ஊழியத்தில் நடத்துகிறாரோ அப்படி நடத்த வேண்டும், அப்படி நடக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து அவர்களை போல நாம் செயல்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஒரு செபஸ்டியான் தான் தேவை, ஒரு தாசன் தான் தேவை, ஒரு பெனியின் தான் தேவை, ஒரு ரைனாட் பங்கு, ரைனாட் பங்கு வேண்டும், பத்து ரைனாட் பங்கு தேவையில்லை ஆண்டவருக்கு, ஒரே ஒரு ட்ரைனர் பங்கேதான். காலம் முடிந்தது, கடந்து சென்று விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான விதத்தில் தன்னுடைய ஊழியத்தை கடத்தி அடுத்த சமுதாயத்தில் கொடுத்து விட்டு அருமையாக கடந்து சென்று விட்டார். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு இன்று வரைக்கும் ரைனாட் பொங்கை அடக்கம் பண்ணியிருக்கிற இடம் தெரியாது. நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏனண்டு கேப்பீங்களா? கேட்காதீங்க, அது என்னோட இருக்கட்டும். நான் நம்புகிறேன், நான்னுடைய நோக்கம் எல்லாம் அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார் என்பது என்னுடைய நோக்கம். அதனால அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தபடியினாலே கடைசி இறுதி காலத்திலே அவர் எங்கே அடக்கம் பண்ணினார்கள் என்பது எனக்கு என்னுடைய சிந்தனைக்கு தேவைப்பட்டது. நான் எடுத்து ஜோசித்தேன். ஆனால் இந்த நெட் சைட்டுகளில் ஒன்றும் அதற்குரிய ஆதாரங்களை காணவில்லை. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியபடி நான் சும்மா சொல்லிவிடுகிறேன், அவ்வளவுதான். ஆகையினாலே நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். யோபு என்கிற பக்தன் அதை அனுபவித்தான், அங்கீகரித்தான், ஏற்றுக்கொண்டான், அது கூட கடந்து சென்றான். கர்த்தருடைய நாமத்திலே அவன் விசுவாசத்தை காத்துக் கொண்டான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பிரச்சனை, துன்பம், துயரம், வேதனை வந்துவிட்டால் எங்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு சிந்தனை விசுவாசிகளுக்கு, எங்களுக்கு அது கூடாது பாஸ்டர்கள் பேசினார்கள் என்கிற, அது நம்மளை திருத்தி சரிப்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறது உண்டு. பிரச்சனை நம்மளை கர்த்தர் பக்கம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு. ஆகையினாலே பிரச்சனையும் துன்பங்களும் வருகிற பொழுது இவைகளை எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்னச்சினார், அதை அனுபவிக்க வேண்டும். தள்ளிவிடக்கூடாது, நியாயம் சொல்லக்கூடாது, நியாயம் பேசக்கூடாது, அங்கீகரிப்பது, ஏற்றுக்கொள்வது, அதனுடன் நடந்து செல்வது. ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு தேவை, அதற்கூடாக கடந்து செல்லுங்கள், கடந்து செல்லுங்கள். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னோடு சேர்ந்து ஊழியம் செய்த ஊழியக்காரனுக்கு விட்டு போன சொத்து என்ன? தீங்கு அனுபவி. நான் மறிக்கிற காலத்தில் உங்களை பார்த்து ஒரு கடைசி பிரசங்கம் பண்ணி நீங்கள் நல்லாய் தீங்கு அனுபவிங்கள் என்று சொன்னால் நீங்க என்ன நினைப்பீர்கள் என்னை குறித்து? அடப்பாவி, கடைசி நேரத்தில் போற நேரத்தில் இப்படியா? சில பேர் இதை சாபம் என்று கூட எண்ணிக்கொள்வார்கள். ஒரு சொல்லி போட்டார், தீங்கு அனுபவி என்று சொல்லி போட்டார். யோசிங்க, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து சென்றா நீங்க ஆடா அப்பாஸ் நாய்க்க போய் தீமத்துக்கு என்ன சொல்லுகிறார், நீ தீங்க அனுபவிக்க வேண்டும். இதுதான் உன் வேலை, இதுதான் உன் ஊழியம், இதுதான் உன் ஓட்டம். ஓட்டத்தில் எல்லாம் ரம்யமாக இருக்காது, எல்லாம் சந்தோஷமாக இருக்காது, எல்லாம் சிரித்துக்கொண்டு இருக்கத்தக்கதாக இருக்காது, எல்லாம் ஆடம்பரமாக இருக்காது, எல்லாம் சந்தோஷமாக இருக்காது. சீக்கிரத்தில் கடந்து சென்றால் ஒரு சம்பவம், எனக்கு விருப்பமான ஒரு சம்பவம் இருக்கிறது, அதை பார்த்து நாம கடந்து செல்லலாம். அடுத்தது, அடுத்தது சுவிசேஷனுடைய வேலையை செய். மனத்தெளிவுள்ளவனாய் இருக்கணும், தீங்கை அனுபவிக்க வேண்டும், அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷனுடைய வேலையை செய்ய வேண்டும். விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஊழியம் என்னவெனில் சுவிசேஷம். எனக்கும் சரி உனக்கும் சரி, அந்த வேலையை செய். எப்பொழுது தீங்கை அனுபவிக்கிற நேரத்திலையும் செய். உங்களுக்கு தெரியுமா, தீங்கு அனுபவிக்கிற நேரத்தில் தான் தேவனுடைய வேலைக்காரர்கள் வேலையே செய்யாமல் இருப்பது. தீங்கு வந்து சூழ்ந்து விட்டால் கர்த்தரை தேடுகிறதையே விட்டு விடுவார்கள். ஒரு ஆராதனைக்கு வரவில்லைன்னு சொல்லிச்சுனா ஐந்து காரணங்களை சொல்வார்கள், ஐந்தும் ஒரு சோதனையாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதன் மத்தியிலே நீ தேவனுடைய வேலையை செய். அதை செய்யாவிட்டால் நாம் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் அல்ல, தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களும் அல்ல என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எங்களுடைய அம்மம்மா மரித்திருந்த பொழுது நாம் எல்லாரும் ஆலயத்தில் இருந்தோம், இங்கேதான் மரித்திருந்தார்கள். அதே வேளையிலே பவுனுடைய தகப்பனார் மரித்திருந்த பொழுதும் அவன் தன்னுடைய ஊழியத்தில் தான் நின்றான். மறந்துவிடக்கூடாது, நடந்தவைகள் நடந்தவைகள். இன்றைக்கு கர்த்தருடைய வேலையை செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்குரிய பிரச்சனை என்ன தெரியுமா, சின்ன காரியங்கள், சின்ன காரியங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள உண்மையுள்ளவர்களாக இருந்து செயல்பட சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அதன் அடிப்படை என்ன, நீ தீங்கு அனுபவி, அதே வேளையில் சுவிசேஷத்தின் வேலையை செய். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய பிரதானமான நோக்கத்தின் அடுத்த பக்கம் என்ன தெரியுமா, கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவிப்பதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காலம் பொல்லாததா இருக்கிறது. இந்த நாளில் கேளுக்கு ஒரு புதுசா ஒரு பொடியன் வந்தான், கர்த்தருக்கு சோத்திரம். வேறையும் ஒரு குடும்பம் ஒன்று வந்திருந்தார்கள், அவர்கள் அடிக்கடி வந்து போவார், வந்திருந்தார், கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு கொரோனான்னு சொல்லிவிட்டு சிவசேஷனுடைய வேலைகள் எல்லாம் அடித்து மூடி வைத்து விட்டு அவரவர்கள் தங்கள் பாடு, தங்கள் நோக்கங்கள், கண்கள், தங்கள் செயல்பாடுகள், தங்கள் சிந்தனைகள். இந்த வேளையில் இன்னும் ஒரு காரியம் சொல்லிட்டு போறேன், யாரும் கொரோனைக்காதீங்க. இந்த ஃபேஸ்புக்கு அந்த பக்கங்களில் நீங்கள் போடுகிற படங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, அது நல்லதல்ல. பக்தி வீர்த்திக்கு உரியவைகளை செய்யுங்கள், இல்லாவிட்டால் அதிலே உங்கள் பங்குகளை செய்யாதருங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இதில் ஜாயின் பண்ணப்படினால டபக் டபக்குன்னு வந்து விழுது, அப்போ அதில் தட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன யாரு என்னன்னு சொல்லி பார்த்தா சும்மா ஏதோ ஒன்றே போட்டு விட்டுருப்பாரு. அதனால ஒரு பக்தி விருத்தி, நீ போடுகிறதில் ஒரு பக்தி விருத்தி உண்டானால் அதை செயல்படுத்து, நன்மை இருந்தால் அதை செயல்படுத்துங்க, இல்லைன்னா அதில் செய்யாதீங்க, அது நல்லதில்லை. சும்மா போட்டோன்னா வந்தது, நான் யோசிச்சேன் கண்டி இல்லாமல் திரும்பமோன்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். சும்மா அவன் போட்டோன்னா வந்ததில் நிற்கும், அதை பார்க்க வேண்டும் இல்லையா, பார்த்தே ஆக வேண்டும், நன்மை இருக்க வேண்டும், அதுல மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், மற்றவர்களுக்கு அது பிரயோசனமாக இருக்க வேண்டும். இல்லாதவைகள் தேவையில்லை. ஆகினாலே சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்வதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம், உங்களோட பழகிறவர்கள் என்ன செய்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் இறுதி காலத்திலே சொன்ன வார்த்தைகள் இவை. சொல்றான், நான் மரிக்க போகிறேன், என் கடைசி நாட்கள் வந்து விட்டது, நான் மரிக்க போகிறேன்ப்பா, அதனால தீமைத்தீவை உனக்கு நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். இந்த பார்த்துக்க என்ன என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறீர்கள், சுவிசேஷத்தை ஊழியத்தை வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷம் என்பது ஒன்று, அதுவும் ஊழியம் தான். அதை விட சபைகளில் பிரத்தியத்தமான சில ஊழியங்கள் இருக்கிறது. சுவிசேஷம் ஊழியம், சுவிசேஷம் அழைப்புகள், சுவிசேஷம் நாம் நிறைவேற்ற வேண்டியவைகள், அதை நீ செய். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி காலத்தில் இதை குறித்து தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தீமோத்தேயு செய்யாம விட்டானோ எனக்கு தெரியல, இப்படிப்பட்ட பிள்ளைகளை அவன் விட்டு வந்தானோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வேளை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்வில் இவைகளை சந்தித்திருக்கலாம். அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் எனில், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இன்றைக்கு ஊழியத்தை நிறைவேற்றாமல் அலட்டி தள்ளுகிறவர்கள் ஏராளம் பேர். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமாய் செய்யுங்கள், கஷ்டப்பட்டு செய்யுங்கள், தீங்கு அனுபவித்து செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள், கஷ்டப்படுங்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேலைகளை இலகுவாக, அல்லாவிட்டால் லேசாக, அல்லாவிட்டால் ஏனோ தானோன்னு சொல்லி எண்ணாதிருங்க. அப்படி நீங்க எண்ணினீங்கன்னு சொல்லிச்சுனால் நீங்கள் வளர்ந்த வளர்ச்சி இன்னும் காணாது என்பது என்னுடைய கருத்தான். ஏனெனில் கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த இரத்தத்தினால் நாம் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, கைவெட்டுப்பட்டால் கதற கருதல் எங்களுக்கு தான் தெரியும். ரத்தம் கொஞ்சம் சிந்தினால் படுகிற பாடு நமக்குத்தான் தெரியும். ஒரு புண்ணொண்டு வந்துவிட்டால் கதறுகிற கதறல் நமக்குத்தான் தெரியும். ஆனால் கிறிஸ்து இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டு முழு ரத்தத்தையும் சிந்து என்னையும் உன்னையும் சம்பாதித்து எனக்கும் உனக்கும் வேலைகளை தாளாந்துகளை கொடுத்திருக்க, அவைகளை இலகுவாக எண்ணாதருங்க. பல நேரங்களில் இந்த வேலை வேண்டாம், ஊழியம் வேண்டாம், தேவனுடைய காரியங்கள் வேண்டாம், ஒதுங்கி விடுவோம், ஒதுக்கி விடுவோம், தள்ளி விடுவோம் சொல்லி நாமே நம்மளையே நினைத்துக் கொண்ட காலங்கள் நேரங்கள் ஏராளம். ஆனாலும் கர்த்தர் நமக்காய் அடிக்கப்பட்டதையும் கர்த்தர் நமக்காய் சிந்திய ரத்தத்தையும் நினைக்கிற பொழுது இன்னும் இன்னும் நீண்ட தூரம் நான் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். சில பேர் சில வேலைகளை செய்து முடித்தோன்னு சொல்லுவார்கள், என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்றுவார்கள். எனக்கு தந்த பொறுப்பு இவ்வளவுதான், இது முடிந்து விட்டது, ஓகே நான் செய்து முடிச்சிட்டேன் என்றுவார்கள், சந்தோஷமாய் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் சீக்கிரம் வர வேண்டும், சீக்கிரம் வர வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கதறி எடுக்க சொன்னார்கள், நான் அடுக்கினேன், நீர் வந்து விட்டீரா, எனக்கு சந்தோஷம் அப்பா. என்னை தேத்தனி போட சொன்னார்கள், ஆண்டவரே தேத்தனி போட்டேன், நீர் வந்து விட்டீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆராதனை செய்ய சொன்னார்கள், நான் ஆராதனை செய்தேன், நீர் வந்து விட்டீரா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி சுமக்க முடியாமல் சுமந்து கத்தரை பின்தொடர்ந்து ஓடுவதே தொடர்ந்து ஓடுகிற ஓட்டமாகும். அதுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்னத்தை காத்துக்கொண்டார் தெரியுமா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா! உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாய் ஓடுங்கள். உங்கள் விசுவாசத்தை சிதறடிக்கிற காரியங்கள், உங்கள் விசுவாசத்தை சிதறடிக்கிறவர்கள், உங்கள் விசுவாசத்தை அவிசுவாசமாக மாற்றுகிறவர்களை விட்டு விலகு. அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகு, நீ உன்னை இழந்து விடுவாய். அன்பானவர்களே, நாங்கள் நம்முடைய ஓட்டத்தில் பார்த்தவைகள் நீங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். அதனால் அதை அறிந்து புரிந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது என்னவெனில், தேவ சிந்தை இல்லாதவர்கள், தேவராட்சி சிந்தை இல்லாதவர்கள் அவர்களை விட்டு விலகுங்க. இதை குறித்து நான் பேசுவேன், கடந்த முறை நான் கொஞ்சம் பேசினேன் இல்லையா? இருக்கட்டுக்கு, நான் இப்படியே வைத்து விட்டு சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை பார்த்து நாம கடந்து செல்லாம் இல்லையா? ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 4-7 வரையும் வாசிங்கள். 4-7 வரையும் வாசிங்கள்.
அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2 வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்
என்றான்.
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். பாகால் இயேசுபேலுடைய தீர்க்க தரிசிகளை யாரு, நம்முடைய எலியா தீர்க்க தரிசி என்ன செய்தாருன்னு சொல்லிச்சுன்னா, பெரிய ஒரு எனக்கு இதுல ஒரு காரியம் ஒன்று சிந்திக்க தோண்டிச்சு, நான் அதை சிந்தித்தேன், அதை குறித்து பேசி விடுகிறேன். என்னவெனில், ஊழியம் நன்றாக போகிற பொழுதும், ஊழியத்தின் உச்சக்கட்டத்தை நாம் தொடுகிற பொழுதும், ஒரு அற்புதத்தை நடந்து, ஒரு அற்புதம் நடந்து விட்டால், ஒரு அதிசயம் நடந்து விட்டால், அமர்க்கலமான ஒரு காரியம் நடந்துவிட்டால், நாம் சுவிசேஷத்தில் நாலு பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டால், நாம் பிரசங்கம் பண்ணுகிற நாலு பேர் மனம் திரும்பி விட்டால், நாம் யாரு அன்றைக்கு ஊழியர்கள், உச்சக்கட்ட நிலைமை, நாம் உயர்ந்தவர்கள். ஆனால் அதே நபரை பிரச்சனை, ஒரு தீமை, ஒரு சோதனை நெருங்குகிற பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறான், தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான், தேவனை விட்டு பிரிவதற்கு ரெடியாகிறான், ஓட்டத்தை விட்டு விலகுவதற்கு ஆயத்தமாகிறான். என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? ஊழியம் என்பது நாம் சந்தோஷமாக ஊழியம் செய்கிற பொழுது நாம் எப்படி இருக்கிறோமோ அதே வண்ணமாக சோதனையும் தீங்கும் துயரமும் நம்மளை நெருங்குகிற பொழுது அதற்கு நேராய் நிற்கிறவர்களாய் இருப்பவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா? மாலை போட்டால் காணும், அதுதான் ஊழியம். சந்தோஷமான நேரங்கள் தான் ஊழியம், சந்தோஷமாக இருப்பதுதான், அதுதான், அதுக்குத்தான் நம்மளை அழைத்தார். துக்கமும் துயரமும் வேதனையும் கண்ணீரும் ஒருவனை நறுக்குகிற பொழுது அதுக்கு நேராக நீக்க முடியல. ஐயா ஐயா, உன்னிடத்தில் சந்தோஷம் வருகிற பொழுதும் துன்பம் வருகிற பொழுதும் உன்னை கத்தருக்கு முன்பாய் சரியாய் நிறுத்திக்கொள், நேராய் நிறுத்திக்கொள். உண்டை ஆண்டு சொல்லி வேண்டிவிட்டு அடுத்தது வருகிற பொழுது விழுந்து கத்தரை விட்டு பிரிந்து, இப்படித்தான் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய சபையில் இல்லை. ஏன் தெரியுமா? மாலைகளை போடுகிற பொழுது வாண்டு சொல்லி வேண்டுவது, நீங்க தான் பிரதர் ஊழியக்காரர், நீங்க தான் நல்ல ஊழியக்காரர், நீங்க தான் வல்லமையான ஊழியக்காரர், நீங்க தான் அற்புதம் செய்கிற ஊழியக்காரர், ராசம் பிரதர் உங்களை மாதிரி ஒரு பிரதர் கிடையாது, நீங்க தான் வேண்டுவது, நல்லாய் வேண்டுவது. அடுத்த நான் நாலு பேர் சேர்ந்து என்னை கொலை செய்ய திரத்துவார்கள். நீ நேற்று வல்லமையாய் ஊழியம் செய்தாயோ, இன்றைக்கு உன் நிலைமை என்ன? அதே நாலு பேர் சேர்ந்து பேசி பேசிட்டு பேசுவார்கள், கண்ட மாதிரி பேசுவார்கள், இல்லாத பொல்லாதெல்லாம் எடுத்து வச்சு பேசுவார்கள். சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போய்விடுவார்கள், மாலை போடுகிறவர்கள் போய்விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நாம் தடம் புரண்டு விழுந்து விடக்கூடாது. நீங்க இவ்வளவு பேரும் இன்றைக்கு முடிய விட்டு வந்து சொல்லுங்க, பிரதர் நல்ல மெசேஜ், இதை தூக்கி மாலையா போட்டு நீங்க நாளைக்கு வருவீங்கப்பா, நீங்க தான் உங்களை குறித்த நாளைக்கு இந்த தாசம் பிரதர் சரியே இல்லை. இயேசுக்கு இதுதான் நடந்தது. ஆனால் இயேசு வெற்றி சிறந்தார். ஹோசன்னா 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 குருத்தோலை ஹோசன்னா 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 ஹோசன்னா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? இவரை சிலுவையில் அறையுங்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள். இயேசு தைரியமாய் நின்றார், ரெண்டையும் சமப்படுத்தினார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அலலுயா! இன்றைக்கு விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஓட்ட பந்தத்திலே நிற்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா? உடனடியாக நின்று விடுவது, தொடர்ந்தோடு. இங்க என்ன, முதலாவது நாள் அக்னியை இறக்கின வல்லமையான ஊழியர், மானத்தில் இறந்து இறக்குறார் அக்னியை. இறக்கும் நீர் தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டி விழுத்தினார். வல்லமையான ஊழியக்காரர், வல்லமையான ஊழியக்காரர். அங்கால என்ன தெரியுமா நடந்தது? அவங்க விட்டு திரத்துறாங்க, எலியா உன்னை கொலை செய்வேன், உன்னை நாளைக்கு கொலை செய்வேன், கொலை செய்வேன். எலியா எங்க போய் படுத்திருக்கிறது? சூரிய செடிக்கு போய் படுத்துட்டாரு. இப்படி படுக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு எத்தனை பேர் போக வேண்டி இருக்கிறது? தைரியப்படுத்த, எலும்புங்க பிரதர், எலும்புங்க சிஸ்டர், எலும்புங்க, தொடர்ந்து செய்யணும் நீங்க. இப்ப தூதம் வந்து அப்பத்தை கொடுத்து என்ன தெரியுமா கடைசி வார்த்தை? என்னதான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. அநேகருடைய ஆட்டங்கள் சின்ன காரியத்தில் நிறுத்திவிடப்படுகிறது. அநேக ஊழியர்கள் கர்த்தர் நம்பி கொடுத்த தாளாந்துகளை சின்ன காரியத்தில் தள்ளாடி விடுகிறார்கள். இப்படி பிரசங்கிக்க போறது நல்லா இருக்கிறது, ஆனால் காலங்கள் நம்மளை நிறுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவைகள் எல்லாம் நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தைகளுக்கு எங்களுக்கு நிறுத்தனை உண்டு. எங்களை கர்த்தர் நிரூபிக்க செய்வார். நாம பிரசங்கிக்கிற வார்த்தைகளுக்கு கர்த்தர் எங்களுக்கு சோதனைகளை வரவைப்பார். நாங்கள் பேசுகிற தைரியமாயங்கு பேசுகிற பாருங்க, இந்த வார்த்தைகளை தேவன் நிரூபிப்பதற்கு காலங்களை கொண்டு வருவார். அன்றைக்கு இதே சத்தியத்தின்படி இதே வார்த்தையின்படி என்னதான் நடந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நின்று முடியும் வரைக்கும் ஓடுவோம் என்று சொல்லி நிலைத்திருப்பதை கர்த்தர் எங்களிடத்திலே கேட்பார். பிரசங்கிக்கிறதுக்குரிய கிரியங்கள் நாங்கள் செலுத்த வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வல்லமையாக பிரசங்கிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதிப்பார், கொண்டு செல்ல வேண்டும். ஆகையினால பிரசங்கம் பண்ணுவதென்று சொல்லி பண்ணி போட்டு போய் வீட்டிலே படுத்து விடலாம் சொல்லி நீங்க நினையாதீர்கள். இவைகளை நிரூபிப்பதற்கு தேவன் நமக்கு சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணுவார். ஆகையினால எலியா, என்னப்பா என்னை கொல்ல வர்றாங்க, என்னால முடியாது, அவனை பிடிங்க, இவனை பிடிங்க, முன்னோர்ல பிடிங்க, பின்னோர்ல பிடிங்க, என்ன விடுங்க, என்னால முடியாது. ஐயா, நேத்து நீ வல்லமையான ஊழியக்கார், நேத்து நீ அக்கினியை இறக்கின ஊழியக்காரனாச்சே, நீ நேற்று விசுவாசத்திலே ஜபம் பண்ணின ஒரு விஷய விசுவாசியாச்சே, உன் ஜபத்தை கேட்டு 10 பேர் விசுவாசத்திலே பக்தி விருத்தி அடைந்தார்களே, நீ கொடுக்கிறதை பார்த்து பல பேர் கொடுக்கிறதை கற்றுக்கொண்டார்களே. ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா, என்னை கொல்ல வருகிறார்கள், என்னை அப்படி பேசிவிட்டார்கள், என்னை தவறாய் சொல்லிவிட்டார்கள், என்னை தவறாக பேசிவிட்டார்கள். சூரியச்சடியில படுத்து கிடக்கிற ஊழிக்காரனை தேவதூதன் வந்து என்ன தெரியுமா சொல்றான், நீ போக வேண்டிய தூரம் இது இல்லையேப்பா, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அந்த கடைசி வசனத்தை வாசி, 7வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன்
திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்
பிரயாணம். அம்மா, ஐயா, ஐயா, அம்மா, நீ கர்த்தருக்குள்ள ஓட வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. அநேக சொல்லுவார்கள், என்ன தெரியுமா, இது போதும் கத்தாவே, இந்த ஊழியம் இதோடு நிறுத்தும், இது காணும், இந்த ஓட்டம் வேண்டாம், இது காணும், என்னை எடுத்து விடும் என்று சொல்லி ஜெபம் பண்றவர்கள் கூட இந்த காலத்தில் இருக்கிறார்கள். பல ஊழியர்களை நான் அறிவேன், போதும் கத்தாவே, இது போதும், இந்த உத்தரவும் போதும், இந்த கண்ணீர் போதும், இந்த கவலை போதும், இந்த வேதனை போதும். ஆனால் தேவதூதன் என்ன தெரியுமா ஐயாக்குச்சு, நான் இங்க பாரு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, அதனால எழுந்துரு, எழுந்துரு. இந்த விஷயத்துல கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நன்றாக நம்முடைய பேர்களை உயர்த்துகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படி நிற்கிறோமோ அதே வேளையிலே சோதனையின் காலத்திலேயும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். நின்றால்தான் நாம் நீண்ட தூரம் போக முடியும், நம்முடைய ஊழியத்தை செய்து முடிக்க முடியும், ஊழியத்தை ஓடி நம்முடைய ஓட்டப்பந்தயத்தை முடிக்க முடியும், தொடர்ந்து ஓட முடியும். இல்லையோ எலியா தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு மனுஷன், வானத்தை அடைத்து வானத்தை திறந்த ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை எங்க தெரியுமா இருக்குது, தூதமந்திரன் நீ போக வேண்டுமே பயணம், எப்படி நிறுத்தினாய், உன் ஓட்டத்தை நிறுத்தி விட்டாய். அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியம் ஓட்ட பந்தயத்தை தொடர்ந்து ஓட வேண்டும், எந்த காலத்திலையும் ஓட வேண்டும், எந்த நிலைமையிலையும் ஓட வேண்டும், எந்த சூழ்நிலையிலையும் ஓட வேண்டும். நமக்கு வருகிற கஷ்டங்கள் துன்பங்களை தூக்கி வைத்துவிட்டு நாம் ஓட தொடங்கினாதான் நாம் அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்போம். நமக்கு வருகிற கஷ்டத்தையும் துன்பத்தையும் தூக்கி வைத்துக் கொண்டு அதையே பார்த்தோம்னு சொன்னா உன்னுடைய ஓட்டத்தை நீ தூரத்துக்கு கொண்டு போக முடியவே முடியாது, முடியவே முடியாது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை தக்கண்டு பேசி முடிச்சிடறேன். யோனா தீர்க்கதரிசியின் ஓட்டம் அருமையான ஒரு ஓட்டம். எனக்கு பார்த்து இன்னைக்கு காலமே அதை குறித்து பார்த்து போட்டு யோசிச்சேன், எப்படி இப்படி ஓட்ட பந்தயத்தில் திசை மாறி ஓடக்கூடாது. திசை மாறி ஓடுவது சரியான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கா, விளங்குறதா? நமக்கு இந்த சபையில தான் இடம், இந்த சபையில தான் நாம் வளரணும், இந்த சபையில தான் ஊழியத்தை செய்ய வேண்டும், இந்த சபையோடு தான் ஓட வேண்டாம், இதுதான் திசை மாறக்கூடாது. ஒன்றை சொல்லுகிற பொழுது என்னும் ஒன்றை செய்து கொள்வது, அது திசை மாறுவது. விளங்குதா என்ன சொல்றேன் சொல்லி? அது அருமையான ஒரு சம்பவம் பாருங்க, அது அது வாசிங்க. அது அது யோனா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் கடந்து போயிடுறேன், அது எவ்வளவு பார்க்க முடியாது. 2வது வசனத்திலிருந்து வாசிங்க.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி
தர்சீசுக்கு
ஓடி
போகும்படி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இல்ல, இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க மீன் கதை. மீன் கதை வடிவாய் சொல்லிடுறா. இப்ப கூப்பிட்டா ஒருத்தன் சொல்லிட்டு போயிருவான், ஜோனா தாத்தா புடிச்சு மீன் விழுங்கிச்சு, கொண்டது கரையில காக்கி விட்டது, அவ்வளவுதான் சொல்லி இல்லையா. ஜோனா தீர்க்கதரிசியின் ஓட்டப்பந்தயம் எங்க இருந்தது? நினிவேல். ஆனா அவருடைய ஓட்டம் எங்க? பின்பலமாய் போய்கொண்டிருந்தது. அன்பானவர்களே, இது இது வெளிப்படையாக எழுதப்பட்ட சத்தியமாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் விளங்குறதா? சொன்னதை நான் பல நாட்களில் சொன்னதுண்டு, சொல்லுகிறதை செய்ய வேண்டும், சொல்லாததை செய்யக்கூடாது. சபையிலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதன் அடிப்படையிலே தான் ஒவ்வொருவரும் நான் கர்த்தருடைய சமூகத்தை கண்டு சென்று அடைய முடியுமே ஒழிய வேறு விதத்தில் அல்ல. ஜோனா தீர்க்கதரிசி, நீ போப்பா, எங்க அங்க போ. பின்னால் அடுத்த பக்கத்தால கப்பல் ஏறி போறாரு இல்லையா? விளங்குறதா? ஓட்டப்பந்தயம் ஓடுறவர்களோடு உங்களை எங்கேயாவது ஓட்டப்பந்தயத்தில் இந்த 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடைக்குல முன்பக்கமா ஓடுறோம், எல்லாம் பின்பக்கமா ஓடுன கண்டிருக்கீங்களா? யாராவது கண்டிருக்கீங்களா? 3-5 பேரோட 6வது பேர் பின்னாலே ஓடுவான், பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? பார்க்க இல்லையே. எல்லாரும் முன்பக்கம் தானே ஓடுவாங்க, ஓடோரோட ஓடுவாங்க இல்லையா? ஆனா ஜோனா தீர்க்கதரிசி என்ன தெரியுதா? பின்பக்கமா ஓடு தொடங்கிட்டாரு. பின்னால் ஓடுறாரு, 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 ஓடுறாரு. எங்க? தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறேன். ஏன் அந்த பக்கம் நான் போக மாட்டேப்பா? இந்த பாருங்க, இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த தேவ ஊழியக்காரனுக்கு தெரியும், நான் இங்க போனா சில வேளை தீங்கு அனுபவிக்க வேண்டி வரும். நினி வேலைக்கு நான் போனா சில வேளை தீங்கு அனுபவிக்க மனம் இறங்குற ஒருத்தர் இருக்கிறார். அவர் இறங்கி ஏதாவது பண்ணிவிட்டா என் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும். இங்க பாருங்க அன்பானவர்களே, நாம செய்கிற காரியங்கள் சில வேளை கர்த்தருடைய நாமத்திலே பொய்யை போல இருந்தாலும் கர்த்தர் அவைகளை பார்த்துக் கொள்வார். ஏனெனில் தீர்க்கதரிசி அவன் சொல்ற, நாம் போய் தீர்க்கதரிசனம் உரைக்க, அவர் மனதுருக அந்த ஜனங்கள் திரும்பி மனம் திரும்பி இருக்க என் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும். இதை குறித்து கணக்கு, இதை குறித்து பேசலாம், இதுல மேலோட்டமாக நிற்போம். அதுதான் கடைசியில நடந்தது. கடைசியில அவர் போய் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு வந்துச்சாரு, அந்த ஜனங்கள் மனம் திரும்பினாங்க, கர்த்தர் இறங்கினார், அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இவர் ஆமணக்கம் செடியோட வெளியில இருந்தார். யாரு? தீர்க்கதரிசி. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் ஓடின ஓட்டம் பாருங்க, ஆண்டவர் சொன்னதுண்டு, அவன் செய்ததுண்டு. நான் முடிக்க முயற்சிக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகளே, தேவனுடைய ராஜ்யத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறதை செய்யுங்கள், சொல்லாததை செய்யாதீங்க. அது உங்கள் ஓட்டத்துக்கு நல்லதல்ல. நீங்கள் தொடர்ந்து ஓட முடியாது. நீங்கள் ஓடிக்கொண்டு இருப்பீர்கள், ஓடுகிறது போல இருக்கும், நல்லாக இருக்கும். ஆனால் ஜோனா தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா, அவனும் ஓடினா, அவனும் ஓடினா, ஆனா எந்த பக்கம் ஓடினா? தர்சிஸ், வேறொரு கப்பலை எடுத்து வேறொரு பக்கத்துல ஓட்டம். அதுக்கும் ஓட்டம் தான், ஆனா சரியான ஓட்டம் இல்லையே. இன்றைக்கு அநேகர் அநேகர் எனக்கு இதை வாசித்த உடனே சிந்தித்த சில காரியங்கள் என்ன தெரியுமா? நாம சில காரியங்களை சொல்லுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம், கேட்போம், சொல்லுவோம், அதை கேட்க மாட்டார்கள். உடனே தர்சீசுக்கு ஒரு கப்பலை பிடித்து புதுக்குள்ளால போவது, புதுக்குள்ளால மாறிக்கொண்டு போவது, போய் எங்களுக்கும் தெரியும் சொல்லி ஏதோ ஒன்றை பிடித்து வைத்திருக்கிறது, 4 பேரை வைத்திருக்கிறது, ஆராதனை செய்வது, அதுக்கு பிறகு வேறு ஏதாவது செய்து பிறகு 10 ஆக்களை காண முடியாது. தவறான ஓட்டங்கள் நல்லதல்ல, தவறான ஓட்டங்கள் நமக்கு நல்லதல்ல. நான் நன்றி கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? நமக்கும் எல்லாம் தெரியும் சொல்லி சிந்தியாமல் இருப்பது நமக்கு நல்லது. நீங்க இதை எவ்வளவுக்கு விளங்கி கொடுறீங்களோ எனக்கு தெரியாது. நான் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டது ஒன்று, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பிரசங்கிக்க தெரியும். இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை தான், எனக்கு பிரசங்கிக்க தெரியும், எனக்கு ஆராதனை செய்ய தெரியும், அதனால எனக்கு சபை கட்ட தெரியும். ஒருத்தன் பிரசங்கிப்பதனாலே சபை கட்ட முடியாது, ஒருத்தன் ஆராதனை செய்ய தெரிஞ்சதுனாலே சபை கட்ட முடியாது. ஒருத்தனை கத்தர் அழைத்தால் மாத்திரம், பைத்திய காரணை கொண்டும் கத்தர் அழைப்பிலே அவன் இருந்தான், சபையை கட்டுவார். மற்றபடி கட்ட முடியாது. இந்த தேசத்திலே அநேக தங்களுக்கு தாங்களே அழைப்புகளை கொடுத்து கட்டினவர்களுடைய நிலைமைகள் இன்றைக்கு கண்ணீரில் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உனக்கு சொல்லப்படுகிற திசையில ஓடு, நில்லாத நில்லாத. அது உனக்கு நல்லதல்ல, எனக்கும் அது நல்லதல்ல. எனக்கும் இன்று வரைக்கும் எனக்கு கொடுத்த ஊழியக்காரனாலே என்ன செய்யப்பட வேண்டும் எனக்கு சொல்லப்படுகிறது, அதைத்தான் நிறைவேற்றுகிறேன். நானும் இந்த சபையில ஒரு போதகன் தானே என்று திமிரப்ப கொள்றனோ, அண்டைக்கு இருக்குது, அண்டைக்கு கத்தர் எழும்புவார், அதை எழும்பாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய பொருள். விளங்குதா என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் பேசுகிறதை சிந்தியுங்கள். ஹலோ லுயா. ஆகையினாலே இன்றைக்கும் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைமை போதகர் எதை எனக்கு சொல்லுகிறாரோ அவைகள் தான் நிறைவேற்றப்படுகிறது. வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஆகையினாலே யோனா தீர்க்கதரிசி எங்கே ஓடு? நினிவேலுக்கு போ, தர்சீசுக்கு போறேன், எனக்கு இந்த பக்கத்தால் போகத்தான் விருப்பம், அங்க போய் செய்தான் எனக்கு விருப்பம், அங்க போகத்தான் எனக்கு விருப்பம். எந்த தோட்டத்திலே மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த தோட்டத்திலே மரங்கள் இருக்க வேண்டும். விளங்குறதா? அந்த மரங்களை சிலர் புட்டிங்கு கொண்டு போய் வேற தோட்டத்திலே நாட்டுக்கிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? மரம் செத்து விடுகிறது. இலங்கையில இந்தியாவிலே பார்த்திருப்பீர்கள், மரண இலை புட்டியும் கொண்டு போவார்கள், எங்கேயாவது இடத்துல நாட்டினால் அது வளரும், அது நாட்டி வளரும், அது செத்து போய்விடும். ஏன்? அதனுடைய மண் இங்கே இருக்கிறது, அவனுடைய தோட்டம் இங்கே இருக்கிறது, அவருடைய சபை இங்கே இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்களை நான் கடிந்து கொள்ளவில்லை, சிந்திக்கத்தக்கனவே புத்தி சொல்லுகிறேன். அநேகர் பேசுகிற பேச்சுக்கள் கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய ஓட்டத்தையும் கர்த்தருடைய செயல்பாடுகளையும் தவறி தள்ளிவிட்டு பேசுகிற பேச்சுக்கள் கொழுப்புகள் தாங்க முடியாமல் இருக்கிறது. கொழுப்பான பேச்சு. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு சபையண்டா என்னென்று தெரியாதா? அப்படி பேசுகிறவர்களுக்கு உண்மையிலேயே சபையண்டா என்னென்று தெரியாது. ஆகையினாலே தேவன் காட்டுகிற பக்கத்தில் ஓடுங்க, காட்டாத பக்கத்தில் ஓடாதீங்க, பின்னாலே ஓடாதீங்க. விளங்குறதா? நான் இன்னும் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது, வாயாலே நான் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். லோத்துனுடைய சம்பவம், அவனுடைய ஓட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், ஓடு, பின்னிட்டு பார்க்காதே, நில்லாதே. மூன்று காரியம் அந்த ஓட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அழிவில் இருந்து ஓடுவதற்கு மூன்று காரியம் கொடுக்கப்பட்டது. வாசிக்கவில்லை, நான் முடித்து விடுகிறேன். மூன்று காரியம். ஒன்று, ஓடு. ஓடுகிற பொழுது பின்னிட்டு பார்க்காத, அது போன முறை நான் பேசினேன், அதனால அதை குறித்து நான் பேசல. பின்னிட்டு பார்ப்பது, எங்கேயாவது ஓட்டப்பந்தியில பின்னுக்கு பார்த்துக்கொண்டு முன்னுக்கு ஓடினோட பார்த்திருக்கீங்களா? மோதி விழுந்துருவான், முன்னுக்கு போறவனோட அடிபட்டு விழுந்துருவான், தடக்கப்பட்டு விழுந்துருவான். ஓடுகிறவர்கள் முன்பாய் பார்த்து ஓட வேண்டும், தேவனை பார்த்து ஓட வேண்டும், இயேசுவை பார்த்து ஓட வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஓடுகிற பொழுது என்ன தெரியுமா? அவரை பார்க்கறது, இவரை பார்க்கறது, அங்க பார்க்கறது, இங்க பார்க்கறது, பின்னுக்கு பார்க்கறது. கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னுக்கு பார்க்காதீங்க, முன்னுக்கு பாருங்க. எங்க இயேசுவை பாருங்க, எங்க ஆண்டவரை பாருங்க. உங்களை உண்மையிலேயே நன்றாக கிறிஸ்துவுக்குள்ள நடத்தக்கூடிய ஊழியர்கள் இருந்தால் அவர்களை பின்தொடருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவன்று உங்களை சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அவர்கள் ரெண்டு ரெண்டு பேரை தங்களுக்கு சேர்த்துக் கொண்டு திரிகிறார்கள். சபை என்பது அரசாங்கம் கிடையாது, பொலிட்டிக். சபை என்பது கர்த்தருடையது, அது அவருடைய சரீரம். இந்த சபைக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், ஊத்து ஊத்துண்டு ஊத்தினார், 39 அடிகள் வேண்டினார், இரவு பகலாக அடி வேண்டினார், கன்னத்தில் அறை வேண்டினார், முள்முடி சூடப்பட்டது. ஏன் தெரியுமா? என் சரீரம், என் சபை. இன்றைக்கு பலருடைய பேச்சுக்களை தாங்க முடியவில்லை. ஆகையினாலே ஆண்டவர் இங்க நினைச்சா, நீ ஓடு, ஆனா பின்னிட்டு பார்க்காத. ரெண்டாவது, நீ நிக்காதே, ஓட்டத்தில் நிக்காதேங்க. அநேகர் நிக்கிறது நிலைமைகள் இருக்கிறது, என்ன தெரியுமா? ஒன்று, தாங்க முடியவில்லையா, உடனே அதிலேயே இருந்து வருகிறது. எலியா திருக்கசி அதான் நடந்தது, உடனே அதில் இருந்து விட்டார், இருந்து சூரிய செடிக்குள்ள. யோனா திருக்கசி ஆவணக்கும் செடிக்குள்ள பக்கத்தில் படுத்தாச்சு, ரெண்டும் படுத்து விட்டார்கள். எல்லாரும் ஓட்ட பந்தயத்திலே நிக்கிறவர்கள், பேர் போன ஊழியர்கள், வல்லமையாக கத்திருக்கின்ற ஓடினவர்கள், தீர்க்கதரிசிகள். என்ன செய்தார்கள் தெரியுமா? நல்ல ஒரு குளிர்ச்சியான இடத்தை பார்த்து அதுக்கு கீழே படுத்து விட்டார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஓடுகிற பொழுது பின்னிட்டு பார்க்காதீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. அதே நேரத்தில் ஓட்டப்பந்தத்திலே நிற்காதீங்க. நிற்காது என்பதை பல விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு ஊழியத்தை நாம் செய்யாமல் இருக்கிற பொழுது நாம் நின்று விடுகிறோம், ஒரு ஆராதனைக்கு நாம் செல்லாது இருக்கிற பொழுது நாம் அதில் நின்று விடுகிறோம். நம்முடைய ஓட்டங்களில் குறைவுகள் ஏற்படுகிறது. நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருக்கிற பொழுது நாம் நின்று விடுகிறோம், குறைவுகள் ஏற்படுகிறது. வழங்குறதா? ஆண்டவர் நம்மளை அழைத்தார் என்பதை நினைத்து நன்றியுள்ள உள்ளத்தோடு தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், எனக்காய் எனக்காய் கிரீடம் காத்திருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை ரசிக்கிறவர்கள் அனுபவிக்கிற எல்லாருக்கும் அது காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், ஓடுகிறது முக்கியம் அல்ல, தொடர்ந்து ஓடுவது அதை விட முக்கியம். ஓட்டத்தில் நிற்காதிருங்கள், ஓட்டத்தில் சோர்ந்து போகாதிருங்கள், ஓட்டத்தில் அமர்ந்து விடாதிருங்கள், தொடர்ந்து ஓடுங்கள், கர்த்தரை நோக்கி ஓடுங்கள், தேவனை நோக்கி ஓடுங்கள், அழைக்கப்பட்ட அழைப்பில் ஓடுங்கள். துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனையோடு கர்த்தருக்காய் ஓடுங்கள், கர்த்தருக்கு தீங்குகளை அனுபவிங்கள், அனுபவிங்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன். எங்கே நல்ல ஓட்டம் ஓடினீர்? கப்பல் சேதமடைந்தேன், சகோதரர்களால் நான் பாதிக்கப்பட்டேன், அடி வேண்டினேன், காவலில் வைக்கப்பட்டேன், துயரமடைந்தேன், துக்கமடைந்தேன், வேதனை அடைந்தேன். இதன் அடிப்படையிலே கடைசியில் சொல்லுகிறார், நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஓடுகிற ஓட்டம் நல்ல ஓட்டமா? நீங்கள் தொடர்ந்து ஓடுகிறவர்களா? அல்லாவிட்டால் அப்பப்போ ஓடுகிறவர்களா? அல்லாவிட்டால் இடையில் நின்று விடுகிறவர்களா? அன்பானவர்களே சிந்தியுங்கள், அன்பானவர்களே செயல்படுங்கள், அன்பானவர்களே எழுந்திருங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். நீ போக வேண்டிய தூரம் அதிகமாயிருக்கிறது, அதிகமாயிருக்கிறது. பின்னிட்டு ஓடாதப்பா, முன்னிட்டு ஓடு. ஒவ்வொரு சோதனைகளும், ஒவ்வொரு துக்கங்களும், ஒவ்வொரு துயரங்களும் வருகிற பொழுது அதில் கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது என்பதை மறவாத. கர்த்தருனை வளைந்து கொள்வார், கர்த்தருனை சரிப்படுத்திக் கொள்வார், ஓட்டத்திற்கு இன்னும் தயார்படுத்திக் கொள்வார். அதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனையோடு அமர்ந்து விடாதே, அதனோடு ஒரு சூரிய செடிக்கு கீழே போய் இருந்து விடாதே, புலம்பாதே. ஆமணக்கின் செடியின் கீழே சாய்ந்து விட்டு புலம்பாதே. ஆண்டவரே, ஓட கிருபை செய்யும், தொடர்ந்து ஓட விரும்புகிறேன், தொடர்ந்து விரும்புகிறேன், ஆசையாய் தொடர நான் விரும்புகிறேன். தீமேத்தேக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்த கடைசி சொச்சு, நீ தீங்கு அனுபவி, உன் வேலையை தொடர்ந்து செய், சுவிசேஷத்தை தொடர்ந்து செய், உன் ஊழியத்தை தொடர்ந்து செய், மறிக்கிற பொழுது கொடுக்கப்பட்ட சொத்து இதுதான், தீங்கு அனுபவி, நன்றாய் தீங்கு அனுபவி. இதை கேட்கிற பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அன்பானவர்களே, இந்த வழியாய்த்தான் நான் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியும், முடிக்க முடியும். இயேசு அப்படித்தான் முடித்தார். இயேசு தீங்கின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே தான் அவருடைய ஓட்டத்தை முடித்தார். சிலுவையிலே அவர் தன் ஓட்டத்தை முடித்தார். நீயும் நானும் அதே வழியாய் அவரை பின்தொடர்ந்தால், தீங்கின் வழியாய், சோதனையின் வழியாய், துன்பத்தின் வழியாய், கண்ணீரின் வழியிலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அருமையானவரே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாய் சோதனையின் மத்தியிலையும் உங்களுக்கு என்று தொடர்ந்து ஓட்டத்தை ஓட, நீர் அழைத்த அழைப்பிலே நீக்க முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. விசுவாசித்து தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி உண்மை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அன்பானவர்களே, உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை சேதப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை விட்டு விலகுங்கள், அந்த நபர்களை விட்டு விலகுங்கள். தேவையில்லாத காரியங்களை கையை வைத்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தேவனை விட்டு விலக்கி விடாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் நிற்பது பொல்லாத காலம், நாம் நிற்பது ஒரு இருட்டின் காலம். அன்பானவர்களே, நம்மளை ஆராய்ந்து தேவ சமூகத்திலே வைப்பதே நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. தொடர்ந்து ஓடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நல்ல ஆண்டவர், இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். வருகிற கிழமையிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் கர்த்தாவே அவர்கள் வாழ இந்த கிழமையிலே கிருபை செய்வீராக. சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்க, சமாதானம் இல்லாதவர்களுக்கு நீண்டு சமாதானத்தை கட்டளையிடுங்க, நல்ல நித்திரையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு குடும்பமாய் கர்த்தருக்கு கம்பீரமாய் ஆண்டவரே வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேயனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.